சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
நமஃ பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரணநூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, இன்றைக்கு நாம 40வது திருவிளையாடலுக்கு வந்திருக்கோம். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டியது. இந்த பாண்டிய வம்சத்தில் எத்தனையோ அரிய பெரிய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதில் சிவபக்தி செம்மல் என்று பல்லோராலும் போற்றப்படுபவர், திருமுறை வாணர்களால் போற்றப்படுபவர் வரகுண பாண்டியர். அந்த வரகுண பாண்டியர் திருவிடைமருதூரில் மேலை கோபுரத்தை கட்டியிருக்கிறார். திருவண்ணாமலையில் ஒரு கோபுரம் கட்டியிருக்கிறார். தில்லை சிற்றம்பலவாணருக்கு நிறைய தொண்டு செய்திருக்கிறார். திருக்குவையார் என்ற அருமையான ஒரு நூல், அந்த நூலிலே திருவாதூர் அடிகள், அதாவது திருவாசகம் பாடிய நினைவாச்சக பெருமான் வரகுண பாண்டியரை இரண்டு இடத்துல சொல்றார். தென்னவனாம் வரகுணன் தொழுதேத்து சிற்றம்பலம் என்று. அவ்வளவு நம்முடைய குருநாதருடைய வாக்கில் வரணும்னா எவ்வளவு தவம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட பாண்டியர். அந்த பாண்டியர் இளைஞராக இருக்கார். அந்த இளமையிலேயே அவருக்கு சிறந்த பழுத்த சிவபக்தி இருக்கின்றது. மன்னனுக்கு கடமை மாதந்தோறும் வேட்டையாடுதல். ஏன் மாதந்தோறும் வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால், நாட்டிற்கு வெளியில் இருக்கின்ற காட்டு மிருகங்கள்லாம் இறை தேடி அடிக்கடி நாட்டிற்குள் வரும். காட்டிலே அவை அதிகமாக ஜனிக்கும். அதனுடைய தொகை, மக்கள் தொகை, விலங்கு தொகை பெருகும். அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லை என்றால் நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஆபத்து என்பதனால அவ்வப்பொழுது வேட்டையாடுவார்கள் அரசர்கள். அவருடைய கடமையில் அது ஒன்று. இளைஞனாக இருக்கின்ற வரகுண பாண்டியர் காற்றைப் போல் பறக்கின்ற ஒரு குதிரையில் ஏறி சேனை வீரர்கள் கூட வில்லேந்தி வாழ்ந்தி வேட்டைக்கு செல்கின்றார். அவ்வாறு வேட்டையாடுகின்றார். வேட்டையாடி சிறப்பாக வேட்டையாடி மதுரைக்கு திரும்பும் பொழுது மின்னல் வேகத்தில் அவர் குதிரையில் வரார். சீக்கிரமாக திரும்பி வரணும் வீட்டிற்கே என்று சொல்லி அப்படி வருகின்ற வழியில் அவரை அறியாமல் ஒரு குற்றம் நிகழ்கின்றது. ஒரு அந்தணன் வழிக்களைப்பினால மிகவும் சோர்ந்து போய் நெற்றி வேர்வையோடு ஒரு மரத்தடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். பாதையில் மன்னனுடைய குதிரை வேகமாக ஒரு வண்டி வர்ற வண்டி வந்து கீழே இருக்கிற பொருள் தெரியாது. ஒன்று அவ்வாறு தெரிந்தாலும் சடன் பிரேக் போட முடியாது, ரொம்ப ஸ்பீடாக வர வாகனம்னா. மன்னன் கீழே படுத்திருக்கிறவரை பார்க்கவில்லை. உயரமான குதிரையில் வேகமாக வர்றதுனால கண்ணுக்கு தெரியல. அந்த குதிரை தன்னுடைய 4 கால்களாலும் இவரை மிதித்து கொண்டு சென்று விட்டு அந்த நோவு தாங்காமல் அந்த அந்தணன் இறந்து போனான். அந்த அந்தணன் இறந்து போகவும் இவரை பிரம்மஹத்தி என்ற தோஷமானது வந்து பற்றியது. அறியாது செய்த குற்றமாயினும் அது வந்து பற்றியது. தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பதைப் போல அந்த பாவம் வந்து பற்றியது. அந்த அந்தனருடைய உறவினர்கள்லாம் இவர் இறந்து போனதை அறிந்து மன்னனிடம் வந்து செய்தியை சொன்னார்கள். மன்னன் அந்த ஈற்றுக்கடனுக்கு நிறையா பணம் கொடுத்து உறவினர்களுக்கெல்லாம் நிறையா செல்வம் கொடுத்து என்னை மன்னித்தருளுங்கள்னு சொல்லி அந்தனர்களை கூப்பிட்டு அதுக்கு பரிகாரம்லாம் செய்கின்றான். நிறைய அருகம்புல் பறித்து பசுக்களுக்கு ஊட்டி விடுகின்றான். பிரம்ம விஷ்ணு ருத்ரமயமாக இருக்கின்ற அரச மரத்தை பிரதட்சணம் செய்கின்றான். வைகைக்கரையில் அமர்ந்திருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் தானம், அன்னதானம், வஸ்திரதானம் முதலியவற்றை செய்கின்றான். பஞ்சகவ்யம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதனை புராசனம் பருகுகின்றான். அகமர்ஷணம் என்று ஒரு சூக்தம், அதை சொல்லிய வண்ணம் நீராட வேண்டும். அந்த சூக்தத்தை சொல்லி நீராடி அந்த சூக்தத்தினாலேயே ஹோமம் செய்கின்றான். இதனாலெல்லாம் அந்த பிரம்மஹத்தி வீரியம் குறையவே இல்லை. இவனை தொடர்ந்து அது வருத்துகின்றது, இவனுடைய சித்தத்தை அலைக்கழிக்கின்றது. ஓரிடத்தில் நிற்க ஒட்டாது அது இம்மென்று வந்து மாறுதட்டுகின்றது, உருமுகின்றது. இவனுக்கு உறக்கம் வரவில்லை, உண்டி பிடிக்கவில்லை. அதனால் இதுக்கு பெரிய பரிகாரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டு பெரியவர்களை கேட்கும் பொழுது, எளிதில் தீர வேண்டிய இது அறியாது செய்த குற்றம், நீ செய்திருக்கிற பரிகாரத்தில் எளிதில் தீர வேண்டும், தீரவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்பது பொருள். பொதுவாக நாம் நினைக்கிறத செய்கிறோம், மூன்று முறை முயற்சி பண்ணுறோம், கைகூடவில்லை என்று சொன்னால் தெய்வம் வேறு விதமாக நினைக்கின்றது என்று சொல்லி அதை தற்காலிகமாக கைவிட வேண்டும். அந்த முயற்சியை திரும்பி திரும்பி செய்யக்கூடாது, கொஞ்ச நாளுக்கு அதை சிந்திக்கக்கூடாது. தெய்வம் என்ன நினைக்கின்றது என்று அறிவதற்காக அந்த அண்ணன்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 1008 முறை சுக்கநாத பெருமாளுடைய கோயிலை வலம் வா, இவ்வாறு 10 நாள் செய் அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பிரதட்சிணம்? 1008 பிரதட்சிணம். 10 நாளைக்கு தொடர்ந்து செய்கின்றான். செய்த உடனே பெருமான் கனவிலே வந்து சொல்கின்றார், உனக்கு இந்த பழி என்பது திருவிடை மருதூர் என்ற திவ்யமான நம்முடைய தலத்தில் நீங்கும். அதில் எந்த எப்பொழுது நீங்கும்னு கேட்கிறார். இன்னும் சிறிது காலத்திலே வடக்கே இருக்கின்ற சோழ மன்னன் உன் மீது படையெடுத்து வருவான். அவரோடு நீ பெரும் போர் புரிவாய். அவன் போரிலே தொற்று புறமுதுகிட்டு ஓடுவான். அவனை நீ விட்டுவிடாதே, துரத்தி கொண்டே போ. காவிரி நதியை கடந்து அதன் தென்கரைக்கு சென்ற பிறகு திருவிடை மருதிரிலே எம்மை தரிசனம் பண்ண உமக்கு இந்த பாவம் போயிடும் என்று சொக்கநாதர் அருள்கின்றார். அதன்படியே நிகழ்கின்றது. சில நாட்களிலே பெரும்படையோடு சோழ மன்னன் போரிட்டு வருகின்றான். இவனும் பெரும்படையோடு அவனை எதிர்த்து வீரத்தோடு போரிட்டு அவனை துரத்துகின்றான். உயிர் பிழைத்தால் போதும் என்று அவன் சைன்யத்தோடு புறமிதிகிட்டு ஓடுகின்றான். அவனை இவன் துரத்துக்கொண்டே வந்து அந்த காவிரியின் வடகரையை கடந்து காவிரியின் தென்கரைக்கு வந்து விட்டான். தென்கரை கடந்தால் வடகரைக்கு போனோம். தென்கரைக்கு வந்த உடனே அந்த மன்னன் காவிரியை கடந்து செல்ல விட்டு நின்று விட்டான். ஏன்னா பெருமாள் சொல்லுகிறார், காவிரி தென்கரையிலே இருக்கின்ற எம்மை வழிபடுன்னு சொல்லுகிறார். அவே சோழ மன்னனை துரத்துவது இவனுக்கு வந்து குறிக்கோள் இல்லை, சாமி சொன்னபடி செய்வது குறிக்கோள். அவே அவனை தப்ப விட்டு திருவிடமுருதுவர் பெருமானை வந்து தரிசனம் செய்வதற்காக வருகின்றான். அந்த புண்ணியமான காவிரி தீர்த்தத்திலே நீராடி திருநீர் அணிந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி தலைமீது கைகளை குவித்து கொண்டு திருக்கோயில் வழிபாடு எவ்வாறு செய்யணும்? நீராடி செய்யணும், அழுக்கு உடம்போடு செய்யக்கூடாது. மடி வஸ்திரம் கட்டிக்கணும், விபூதி தாரணம் பண்ணிக்கணும், ருத்ராட்ச தாரணம் பண்ணிக்கணும், நம்முடைய அனுஷ்டானத்தை முடிச்சுடணும். சந்தியாவந்தனம், ஜபம் ஆகிய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும். பெருமானுடைய இந்த ராஜகோபுரம் இருக்கிறதே அதற்கு வந்து ஸ்தூல லிங்கம்னு பேர். அதை பார்த்த உடனேயே வாகனத்திலிருந்து இறங்கிவிட வேண்டும். பல ஊர்களில் கோயிலுக்குள்ளேயே வாகனத்தோடு வராங்க, அந்த வசதி அந்த கோயிலில் இருக்குது. ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவனே கொடுத்தான் முத்துப்பல்லாக்கு. ஆனால் அந்த முத்துப்பல்லாக்கில் ஏறி போகிறவர் எந்த ஊருக்கு போனாலும் பெருமானுடைய விமானம் தெரிந்து விட்டால் பல்லாக்கிலிருந்து இறங்கிடுவார், நடந்து தான் போவார். அதுபோல் அந்த ராஜகோபுரம் தெரிந்த உடனே இறங்கிவிட வேண்டும். ராஜகோபுரத்திற்குள் நுழைந்த உடனே கைகளை வந்து இப்படி தலை மீது வைத்துக்கொள்ள வேண்டும். ராஜகோபுரத்துக்கு முன்பாக வீதியில் விழுந்து வணங்க வேண்டும், மெய்யூராக வணங்க வேண்டும். உடம்பில் மண் படியும்படியே வணங்க வேண்டும். ராஜகோபுரத்திற்கு உள்ளே இருக்கின்ற முதல் பிராகாரம் இருக்கு, அதுக்கு திருமாளிகை சுற்றுன்னு பேர். அந்த சுற்று வர வேண்டும். வந்து கொடிமரத்து அருகிலே விழுந்து வணங்கி நுழைந்த உடனே அதிகார நந்தி என்று ஒருவர் இருப்பார், சுயசாம்பிகை என்ற அம்பாள் உருவிட. அவர் எங்கள் ஊரில் பிறந்தார், அவர் ஊரில் நான் பிறந்தேன். அவரிடம் உத்தரவு கேட்க வேண்டும், பெருமானை தரிசிப்பதற்கு உத்தரவு கேட்க வேண்டும். அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு பெருமானை வலம் வந்து பெருமானை வழிபட்டு பிறகு சண்டேச நாயனரிடம் நம்ம பெருமானுடைய நிர்மாலம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா சண்டேச நாயனுடைய உத்தரவோடு அதை நாம் கிரகித்து கொண்டு வீட்டிற்கு வரலாம். பழங்காலத்தில் பெருமானுடைய சந்நிதி மட்டும் இருந்தது, பெருமாட்டியோட சந்நிதி இருக்கும்போது பெருமானை தரிசித்து பெருமாட்டியை தரிசித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். சண்டேசனாயனை தரிசித்து கொண்டு வர வேண்டும். இவ்வாறு இவன் என்ன பண்ணுறான், அந்த திருவிடை முருதுவர் பெருமானுடைய கிழக்கு திசை கோபுர வாயிலாக உள்ளே செல்கின்றான். தன் தலை மீது கரங்களை குப்பிய வண்ணம் செல்கின்றான். அப்படி சென்ற உடனேயே கிழக்கு கோபுரத்துக்கு வெளியில் இவனுடைய பாவமும் இவனுடைய பழியும் பாசமும் நின்று விட்டன. உள்ளே வரல, மகாலிங்க பெருமான்கிட்ட பயம் அந்த பிரம்மகத்திக்கு. அது என்னாச்சு, வெளியிலேயே நின்று விட்டது என்று பார்க்கின்றோம். பூசத்துறையில் புகுந்தாடி அப்பொன்னி தென்சார் வாசத்திடை மாமருதை பணிதற்கு வையை தேசத்தவன் கீழ்த்திசைவாயில் கடந்து செல்ல பாசத்தளையும் பழியும் புறம் நின்ற அன்றே. இவருடைய மும்மை பாசம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று விதமான பாசங்களும் பிரம்மகத்தி என்ற பாவம் பழியும் வெளியிலே நின்றுவிட்டன. உள்ளே செல்வதற்கு அவற்றுக்கு அச்சம். உள்ளே வந்து பெருமானை சுமையை இறக்கி வைத்தவன் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பானோ அதே போல இருந்து பெருமான் என்றாக வழிபட்டான். இந்த திருவிடை மருதூர் நம்முடைய சைவத்தில் இதயத்தானம் போல கருதப்படுகின்ற ஒரு ஊர். இதை பாடாதவர்கள் இல்லை, நால்வரும் பாடியிருக்கிறார்கள். அதில் சம்பந்த பெருமான் தைப்பூச உற்சவத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார். தைப்பூச தண்ணிக்கு அந்த காவிரியில் நீராடி பெருமானை வழிபட வேண்டும். பூசம் புகுந்தாடி பொலிந்து அழகாய ஈசல் உரைகின்ற இடை மருது ஈதோ என்று சம்பந்த பிள்ளையாருடைய தேவாரம். அப்பர் பெருமானும் பூசத்தோடு சேர்த்து பாடியிருக்கிறார். ஈசன் எம் பெருமான் இடை மருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே. தைப்பூசத்தன்று காவேரியில் திருத்தமாடுவதற்கு நம் திருவிடை மருதிற்கு போவோம், வாருங்கள் என்று அப்பர் பெருமான் நம்மளை அழைக்கிறார். தைப்பூச தண்ணிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு திருவிடை மருது போகலாம் வாங்க, காவேரி ஸ்நானம் பண்ணலாம் வாங்க என்று கூப்பிடுகின்றார். திருவிடை மருதூர் பெருமான் எப்படி இருக்கிறார்? நம்முடைய குருநாதருக்கு காட்சி எப்படி தரார்? கருவறையாகின்ற பொந்துக்குள்ள இருக்கிற தேன் கூடு, தேன் நிரம்பி இருக்கிற தேன் கூடு போல இருக்கிறாராம் சுவாமி. சுவாமியை தொட்டா தேன் கசியும், பிழிஞ்சா தேனா கொட்டும் சிவரசமா. அந்த இடை மருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ மறிவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதொரும் மிக வளரி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடை மருதே இடங்கொண்ட அம்மானே. ரொம்ப ஒஸ்தியான ஒரு பழத்தினுடைய ஜூஸ். நமக்கு தெரியாத பழம் நிறையா இருக்குது இமயமலையில். அத்திப்பழம், லிச்சின்னு ஒரு பழம், அதனுடைய ஜூஸ் நல்ல பூவினுடைய வாசனையாகவும் இருக்கும், இனிப்பும் புளிப்புமா நல்லா இருக்கும் சாப்பிட்றது. அதே மாதிரி நமக்கு புதுசாக இருக்கிற ஒரு பழத்தினுடைய நல்ல நறுமணமான ஒரு ஜூஸ், அதை நமக்கு ஒரு டம்ளர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. குடிச்சு பார்த்தோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது, இன்னும் நிறையா சாப்பிடணும் போல் இருக்குது. அது எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும்னு தோணாது. ஒரு ஜக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம் அப்படியும் திருப்தி வரலை. எய்த்தா மாதிரி ஒரு பெரிய ஏரி. இது என்ன ஏரின்னு கேட்குறோம். நீ சாப்பிட்டையே அந்த பழத்தோட ஜூஸ் தான் இந்த ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன ஆசைப்படுறோம்? அதுலேயே விழுந்து உள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஆனந்தத்தை தடவரான் திருவிடமுருதன் சுவாமி. அவரை தரிசனம் பண்ணால் அந்த அவர் கொடுக்குற தரிசன ஆனந்தத்தில் அப்படியே ஒரு தடாகம் போல் அந்த ஆனந்தத்தில் டம்ளர் டம்ளராக மொண்டு குடித்து பத்தாது, அப்படியே நாமளே அதுக்குள்ளே போயிடணும் என்பதை போன்ற ஆனந்தத்தை தருபவர் திருவிடமுருதர் மகாலிங்க பெருமான். அந்த திருவிடமுருதர் மகாலிங்க பெருமான்கிட்ட சின்ன வயசுலேயே ஒரு 16 வயது இளைஞனாக இருக்கும் பொழுதே நம்முடைய வருகுண பாண்டியர் மிகவும் ஈடுபட்டார். அந்த பெருமான் தன்னுடைய பிரம்மத்திய தோஷத்தை போக்கினார் என்பதோடு அல்லாமல் அந்த பெருமானுடைய காட்சி இன்பத்தில் ஈடுபட்டு இவருடைய மும்மை பாசத்தையும் அவர் போக்கியுள்ளார் என்பதனால அந்த பெருமானுக்கு நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறார். அடிக்கடி மதுரையிலேருந்து திருவிடமுருதருக்கு தரிசனத்துக்கு போயிடுவர். அவருடைய பெரிய அன்பை 11 திருமுறையில் பட்டினத்திரிகள் சொல்கிறார். நம்முடைய சைவத்தில் 12 திருமுறைகள் வகுத்தொள்ளியிருக்கிறார்கள். அதில் 11 திருமுறைகளை நம்பியாண்டர் நம்பி வகுத்தார். அவர் காலத்திற்கு பின் வந்த சேக்கிழார் பெருமான் பாடிய திருத்தொண்டர் புராணம் 12 திருமுறையாக பின்னால் வந்த பெரியோர்களால் சேர்த்து வகுக்கப்பட்டது. அதில் 11 திருமுறையில் பட்டினத்திரிகள் பாடிய பாடலாம் தொகுத்திருக்காங்க. அதில் அவர் சொல்கிறார், இந்த வரகுண பண்டையர் எப்படி பக்தி பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அப்படி கோயிலை பிரதட்சிணமாக வரார். திருவிடமுருதர் கோயிலில் பிரதட்சிணமாக வரும்போது ஒரு இடத்துல நாய் ஆகி போயிருக்கு. இவர் ராஜா, இவர் கூட எத்தனை சிப்பந்திகள் வருவா? கூட்டமாக வராரு. இவர் கண் அங்கே விழுந்து பார்த்ததுன்னா உடனே ஒரு வேலைக்காரர் போய் அதை சுத்தம் பண்ணிடுவார், எடுத்து சுத்தம் பண்ணிடுவார். ஆனால் ராஜா யார்ட்டையும் சொல்லலையாம், தானே தன் கையால் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அந்த இடத்த சாணத்தினால் சுத்தம் பண்ணார். என்னென்னா, ஒரு ராஜாங்க காரியம்னா ஒரு சேவகன்ட்ட சொல்லலாம், பரமேஸ்வருக்கு பண்ணுற தொண்டை ஏன் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கணும்? நான் பண்ணணும், எங்கையால் அந்த நான் பண்ணி அந்த புண்ணியம் எனக்கு வரணும் அப்படின்னு அந்த ராஜா நினச்சாராம். அவர் கண்ணு பார்த்தாலே 4 பேர் செய்வாங்க. இருந்தாலும் காரியம் நடக்கணுங்கிறத விட தன்னுடைய பங்கு இருக்கணும்னு சிவனுடைய தொண்டில் நாம் நினைக்கணும். மன்னிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதேன்னு நம்முடைய சுவாமிக்கு நாம் பண்ண வேண்டிய தொண்டை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்காம நாமே செய்யணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த தத்துவத்தை சேரசோழ பாண்டியர்களை அடக்கி ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன், அந்த மன்னனுடைய நடத்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேப்ப மரம் பழுத்திருந்தது. வேப்பமரம் எப்படி இருக்கும்? சுவர்ணமயமாக லிங்காக்காரமாக இருக்கும், சிவலிங்கம் போல இருக்கும், நர்மதா பானம் போல இருக்கும். அந்த மரத்தை பார்த்தோன்னா சகஸ்திரலிங்கம் போல அவருக்கு தெரிஞ்சுதான். உடனே அதை சகஸ்திரலிங்கமாக பாவித்து அந்த மரத்துக்கு மேலே பட்டு துணியினால் கூற போட்டாராம். மழை வெயிலில் இந்த சுவாமி வந்து சிரமப்படக்கூடாது, சுவாமியாகவே பாவித்தார். மழை பெஞ்சது. மழை பெய்யும்போது குளத்தில் ஏரியில் இருக்கிற தவளையெல்லாம் கொட 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 கொடன்னு கத்த ஆரம்பிச்சிடும். வயக்காட்டில் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அதை இவர் கேட்குறார், எல்லாம் ஹர 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 ஹரன்னு இவர் காதுக்கு விழுறது. இந்த தவளையெல்லாம் சிவநாமா சொல்கிறது, அதனால் தவளைக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தங்க காசாக அந்த குளத்தில் இறைச்சாலாம். நீங்களே எடுத்துக்கோங்க, சம்பாவனை எடுத்துக்கோங்க என்று சொல்லி. அதுபோல் ஒரு திருடன், இவன் வந்து ராஜாங்க பொருளை திருடிட்டான்னு கொண்டு வந்து கையங்களுமா பிடிச்சோன்னு கையை கட்டி காலை கட்டி கொண்டு வந்து நிறுத்தினானான். அவன் நெத்தியில் விபூதி இருந்ததான். விபூதி அணிஞ்சவா யாருக்கும் எந்த சிக்ஷையும் நம்ம நாட்டில் கிடையாது, அதனால இவனை விடுவிச்சிருங்க என்று அந்த விபூதி பக்தியினால் அவர் நினச்சா அவர் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, விட்டுடுங்க அப்படின்னு. திருவிழம்புருதர் கோயில்லையே தொண்டு செய்கிற ஒத்தன் பசிக்கு சுவாமிக்கு வந்து எள்ளுஞ்சாத்ததுக்காக எள்ளை களைஞ்சு துணியில் உணர்த்தியிருக்கான். அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டுட்டார். எள்ளு நல்லா பசி அடங்கும். நம்மெல்லாம் காயத்ரி ஹோமம் பண்ணணும்னா முதல் நாள் ராத்திரி எள்ளு தான் சாப்பிடணுன்னு சொல்லியிருக்கு. பசி தாங்கும் அது, உபவாசத்துக்கு பதிலாக எள்ளு சாப்பிடணும். பசிக்கிறதுனா எள்ளு எடுத்து தின்னான். உடனே ராஜாவே அவனை கையங்கிழமாக பிடிச்சிட்டார். பிரதட்சிணமாக வரும்பொழுது இப்படி சிவன் சொத்தை சாப்பிட்றேன்னு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன சொன்னான், ஒத்தராத்து எள்ள சாப்பிட்டா ஏழு ஜென்மா அவத்தில் உழைக்கிறதுக்கு பிறக்கணும்னு சொல்லுவா, இந்த திருவிழம்புருதர் சுவாமிக்கு தொண்டு செய்கிறதுக்காகவே நான் பிறக்கணும் எழுதுருவேன், அதுக்காக தான் அவருடைய எள்ள சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்னு என்னை மன்னிச்சுக்கோன்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அவன் தான் தப்பிக்கிறதுக்காக தலை போகிறதுக்காக தலை போயிடுமே தப்பிக்கணுங்கிறதுக்காக அவன் டூப் போட்டிருக்கான். ஆனால் ராஜா என்ன பண்ணார், அதை மெய்யென்று எடுத்து, நான் இந்த நல்ல புத்தி எனக்கு வரணும் உங்கள் ஆசீர்வாதத்தினால என்று அவன் வாயிலிருந்து சிந்துகின்ற எள்ளை வாங்கி உண்டார்னு சொல்லுவார். இப்படி இருக்கிறவருக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு 18 வயசில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 வயசு பொண்ணு கல்யாணம் வைக்கிறார். அந்த புரோகிதர் இருக்காரே அண்ணனர், வரகுணனுடைய தாத்தாக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். வரகுணனுடைய அப்பாவுக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். வரகுணனுக்கும் அவர் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவர் சொன்னார், ஏ நான் எத்தனையோ ராஜாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், உன் தாத்தாக்கும் உன் அப்பாவுக்கும் கூட பண்ணி வச்சிருக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன் வரகுணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கை கொடுத்தார். என்ன சுவாமி சொல்லுங்க, இந்த பொண்ணை மாதிரி 3 லோகத்திலே அழகான பொண்ணு கிடையாதுரா, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கா இவ, ரதி கூட இவளை பார்த்துட்டு வெக்கப்படுவ, தோத்துப்படுவ, அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு அவரை க்ரீட் பண்ணுறார், வாழ்த்துறார். உடனே வரகுணனுக்கு மனசு குடைய ஆரம்பிச்சிருத்து. வரகுணனுக்கு என்ன ஒரு பாவம்னா, எது ஒஸ்தியாக இருந்தாலும் திருவிழுவதூர் மகாலிங்க பெருமானுக்கு கொடுத்துருவார். வெளிநாட்டு ராஜா ஒருத்தர் ஒஸ்தியான ஒரு யானையை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா திருவிழுமுருதூர் மகாலிங்க பெருமானுடைய கோயிலில் கொண்டு போய் கட்டிடுவார். ஒஸ்தியான ஒரு வஸ்திரம் வந்ததுன்னா பெருமானுக்கு சாத்திடுவார். ஒஸ்தியான ஒரு ஆபரணம் வந்ததுன்னா சுவாமி புறப்பாட்டுக்கு இதை மகாலிங்க பெருமானுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். அப்படியே பழகிருக்கார் அவர். விரும்பினது கொடுக்கை பரம்பரருக்கு அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய லட்சணம். பக்தி லட்சணம் என்னென்னா, நாம் எதை ஆசைப்படுறோமோ அதை சாமிக்கு தரணும். நமக்கு இதில் பிரியம் இல்லைங்கிறத சாமிக்கு தரக்கூடாது. கடையில் அர்ச்சனை தட்டு கேட்குறோம், பழம் கொடுங்கங்கிறோம், வீட்டுக்கா சாமிக்கான்னு கேட்குறோம். சாமிக்குன்னு சொன்னால் சின்னதாக கருப்பு தோலாக ஒரு வாழைப்பழம், பிரம்மாவனால் அதை விட சின்னதாக படைக்கவே முடியாது அப்படி ஒரு பழத்தை கொடுக்குறான். தேங்காய் கேட்கும்போது சாமிக்கா வீட்டுக்கான்னு கேட்குறான். நீ சாப்பிட்றதுக்கா சாமி சாப்பிட்றதுக்கா, சாமி சாப்பிட்றத பற்றி யாருக்கு வரப்படுற, எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு லோக்கம் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எது ஒஸ்தியோ அதை தான் சுவாமிக்கு தரணும். சுவாமிக்கு நல்ல வஸ்திரத்தை சாத்திட்டு நம்ம சாதாரண வஸ்திரத்தோடு இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படி அந்த பாவம் கொண்டவன்கிறதுனால 3 உலகிலும் சிறந்த அழகின்னு சொன்னால் இது மகாலிங்க பெருமானுக்கு கொடுக்கணுமே தவிர நாம் அதை வச்சுக்கோது என்று நினைத்து என்ன பண்ணால், கல்யாண அன்னைக்கு ராத்திரியே அர்த்தஜாம தரிசனம் பண்ணும்போது சுவாமிகிட்ட போய், எங்கள் வாத்தியார் சொல்லிட்டார் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி, அதனால் மகாலிங்கம் இந்த பொண்ணை உனக்கு தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சுவாமிகிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். காத்தால திருப்பள்ளிச்சு போய் தரிசனம் பண்ணுறார் வரணும் பாண்டியர். அந்த சுவாமியுடைய லிங்கத்தில் சுவாமி அந்த பொண்ணை ஏற்றுட்டார் பக்தன் கொடுத்ததுனால. தங்க வளையல்கள் அணிஞ்சிருக்கிற அவருடைய கையை மட்டும் வெளியில் நீட்டிருந்தானா லிங்கத்திலேருந்து. இதுக்காகனா, நீ அர்ப்பணம் பண்ணின அந்த குழந்தைய நான் ஏற்றுனுட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. உடனே இவன் வரகுணன் சொன்னார், பெருமானே நான் முழுக்க கொடுத்தேன், நீங்கள் ஏன் கொஞ்சம் கையை மட்டும் விட்டு வச்சிருக்கேள், அந்த கையை நான் பாணிகிரகணத்தும் போது தொட்டுட்டேன், அது அபவித்திரம் அப்படின்னு நினைக்கிறேளா அப்படின்னு கேட்டவுடனே கையெழுத்துட்டாரான். உள்ள அப்படியே உத்தம பக்தி பண்ணினான்னு வரகுண பாண்டியனுடைய பக்தியை சிறப்பாக பட்டினத்திரிகள் சொல்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் வந்து திருவிளையாடல் புராணத்தில் மென்ஷன் ஆகலை. அவரை பற்றி இன்னொரு இடத்துல இருக்கிற செய்தியை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். அந்த அளவு தகுதியுள்ள வரகுணன் மதுரையில் ஆட்சி பண்ணுறார். இந்த கதையை சொன்னோன்னே கதை கேட்குற ரிஷிகள்லாம் முக்தி மண்டபத்தில் அமர்ந்தபடி கதை சொல்லக்கூடிய அகஸ்தியரை பார்த்து கேட்குறார், இந்திரனுடைய பிரம்மகத்தி மாபாதகம் இதெல்லாம் சொக்கேச பெருமானுடைய அருளினால தீர்ந்து போயிருக்கு, அப்படி இருக்கும்போது வரகுணனுடைய பிரம்மத்தியை மட்டும் திருவிடமுருதர் பெருமான் தீர்ப்பார் என்று சொல்லி சொக்கநாதரே ஏன் வரகுணனை திருவிடமுருதருக்கு அனுப்பிச்சார், மதுரையிலே வச்சுருந்து அவருக்கு இந்த பிரம்மத்தியை போக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பெருமானே, சரியா இருந்தா பதில் சொல்லுங்கோ அப்படின்னு அவ கேட்டான். நீங்கள் கேட்கலனாலும் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அகஸ்தியர் சொல்கிறார், இந்திரனுடைய பிரம்மஹத்தி மதுரையில் அவனுக்கு சம்பவிக்கலை, மாபாதகம் அவந்தியில் பிறந்த அந்த அந்தணனுக்கு மதுரையில் உண்டாகலை, எங்கெங்கோ உண்டான அந்த பிரம்மத்திய தோஷங்கள் எல்லாம் கதம்பவனத்தை மிதித்த உடனேயே சுவாமி அவளுக்கு பூக்கியருளினார். இந்த மதுரையில் ஒருவன் பிரம்மஹத்தியை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார், இங்கே சம்பாதிக்கப்பட்ட அந்த பிரம்மத்தியை திருவிடமருதூரில் பூக்கியருளினார். அதாவது என்னென்னா, மதுரையில் வாடுற நம்ம யாரும் பாபமே பண்ணக்கூடாது, சுவாமிக்கு அது பிடிக்காது. சொக்கநாதர் என்ன விரும்புகிறார் நம்மள்டெல்லாம், நீங்கள்லாம் மதுரையில் வாழறதுனால கனவிலும் எந்த தப்பும் பண்ணாமல் வாழணும், எத்தனையோ உலகத்தில் எங்கே இருக்கிறவா பண்ணுற தப்பையும் நான் தீர்த்துடுவேன், ஆனால் நான் உங்கள்கிட்ட தப்பு இல்லாமல் நீங்கள் இருக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்படின்னு அகஸ்தியர் அதுக்கு பதில் சொல்கிறார். அப்படின் அப்போ அந்த வரகுணனுக்கு மதுரை தான் எல்லாமே, மதுரையில் வந்து தீர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சுவாமியை திருவிடபுரம் அனுப்பல, சிவலோகம் பார்க்கணும்னு அதே வரகுணன் ஆசைப்பட்டான். கைலாச தரிசனம்னு ஆசைப்பட்ட பொழுது சுவாமி என்ன பண்ணார், இதுக்காக நீ கைலாச யாத்திரை பண்ண வேண்டாம், இந்த மதுரையிலேயே உனக்கு கைலாசத்தை காமிக்கிறேன், சிவலோகத்தை காமிக்கிறேன் என்று காண்பித்ததுனால உங்கள் கேள்விக்கான சரியான பதிலை நான் சொல்லிட்டேன் என்று சொல்கிறார். திருவிடமுருதர் சுவாமி கிழக்கு கோபுரம் வழியாக நுழைஞ்ச வரகுணன் சொல்கிறார், அந்த பிரம்மத்தி எப்படா உன்னுடைய உன்னை திரும்பி பிடிச்சிக்கலான்னு இந்த கிழக்கு கோபுரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆகவே நீ மீண்டும் கிழக்கு கோபுரம் வழியாக வெளியில் போகாமல் மேற்கு கோபுரம் வழியாக போயிடு அப்படின்னார். இதில் ஒரு சூட்சம் இருக்குது, என்ன சூட்சம்னு சொல்கிறேன், இதை புராணம் ஏன் சொல்கிறது, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, சுவாமி கிருப்பையினால் ஒருத்தனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போன பிறவுமா அந்த பிரம்மஹத்தி இவனை பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது என்னென்னா, கங்கையில் ஸ்நானம் பண்ணினா நம்முடைய பாவங்கள்லாம் போகிறது அப்படின்னு புராணம் சொல்கிறது, அது சத்தியமா அசத்தியமா அப்படின்னு ராமகிருஷ்ணபுரம்கிட்ட விவாதம் வந்தது. சிஷ்யாலாம் கேட்குறா, கங்கையில் ஒருத்தன் வந்து ஸ்நானம் பண்ணிட்டும் திரும்பவும் தப்பு பண்ணுறவனாகவே இருக்கானே, பாப்பம் போச்சுன்னா பாப்பம் பண்ணணுங்கிற புத்தியும்னா சேர்ந்து போகணும், திரும்பி திரும்பி கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கா, தப்பு பண்ணிட்டே இருக்காளே அப்படின்னு கேட்டாளாம். அது பரமசர் சொன்னார், கங்கையில் ஸ்நானம் பண்ணினா என்னுடைய பாவம் போகிறதுங்கிறத அவன் நம்பவே இல்லை, அதனால தான் இந்த நிலை. இப்போ ஜலத்தை பார்த்து எறும்பு எப்படி நகர்ந்துக்கிறதோ, நெருப்பை பார்த்து பூச்சி எப்படி நகர்ந்துக்கிறதோ, அதுபோல் பாவங்கள்லாம் கங்கையை பார்த்து பயந்து ஒதுங்கிடுவான். கங்கையில் நம்ம ஸ்நானம் பண்ண போகும்பொழுது இவன் ஸ்நானத்துக்கு போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாவங்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியில் வந்து அந்த கரையில் இருக்கிற மரங்களில் உட்காந்துட்டுருக்குமான். இவன் ஸ்நானம் பண்ணிட்டு ஏறின உடனே திரும்பவும் இவன் கழுத்தில் விழுந்துடும், தோளில் விழுந்துடும், இவன் நின்று பிடிச்சிக்கும். இவன் ஏன்னா கங்கை என்னுடைய பாவத்தை போக்கி விட்டதுங்கிற நம்பிக்கையில் இவன் ஸ்நானம் பண்ணலை, அதனால இவனை பிடிச்சிக்கலான்னு பிடிச்சுடும் அது. அதே அந்த நம்பிக்கையோடு அவன் ஸ்நானம் பண்ணியிருந்தான்னா அந்த பாவம் அவனை பிடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை அவர் சொல்கிறார். ஆகவே ஒரு மனிதன் ஒரு பாசி குளத்தில் பாசியை தள்ளிண்டே எப்படி ஸ்நானம் பண்ணுறானோ, அதுபோல் இந்த உலகத்தில் வாழற நாம் பாவம் நம்மை தீண்டாமல் நம்மை காத்து கொண்டு வாழ வேண்டும். பாசி குளத்தில் நல்ல ஜனம் இருக்கு, ஸ்நானம் பண்ணும்போது தள்ளிண்டே ஸ்நானம் பண்ணுறோம், இல்லைன்னா மூக்கில் கண்ணில் போயிடும். அதுபோல் லோகத்தில் நம்ம வந்து உலகத்தில் வாழ்வதனால பகவானுடைய கிருப்பையை அடையலாம், அப்படி வாழும்போது உலக வாசனை ஆகின்ற பாவம் நம்மை தாக்காமல் நம்ம முயற்சி செய்து வாழ வேண்டும். வரகுணனுக்கு சுவாமி என்ன பண்ணுறார், சொக்கநாத பெருமானுடைய இந்த கோயிலையே கைலாசமாக காட்சி தரும்படியாக பண்ணுறார். அப்போ அதிகார நந்திங்கிற அந்த நந்தியம்பெருமான் வருகின்றார். நந்தியம்பெருமானை அழைத்து வரகுணனுக்கு நம்முடைய ஊர் முழுக்க சுற்றி காட்டு அப்படின்னு கைலாசபதி ஆகின்ற பெருமான் சொல்கிறார். நந்தியம்பெருமான் முதல்ல கைலாசங்கிறது ஒரு ஆயிரம் இதழ் தாமரை போல அடுக்கடுக்காக நம்ம மதுரை மாரகம் எப்படி வந்து சொக்கநாத பெருமானுடைய கோயிலை சுற்றி வீதிகளாக அமைந்திருக்கின்றதோ ஒரு தாமரை மலர் போல கைலாசம் அமைந்திருக்கின்றது. கைலாசத்துக்கு சுற்றி பெரிய மலர் கிடங்கர் அகழி இருக்கின்றது. அதற்கு வெளியில் ஏனைய தெய்வங்களுடைய உலகங்கள்லாம் இருக்கின்றன. இந்திரன் வாழ்கின்ற உலகம், பிரமன் வாழ்கின்ற உலகம், திருமால் வாழ்கின்ற உலகம், அஷ்ட திக்பாலகர்கள் வாழ்கின்ற உலகங்கள், வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவர்களுடைய புண்ணிய உலகங்கள், புண்ணியம் பண்ணாமல் இந்த உலகங்களுக்கு யாராலே வர முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உலகங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டே வந்து கடைசியில் கைலாசத்திற்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார். கைலாசம் சிவபுரம் சிவமாநகரம் சிவலோகம் சொல்லப்படுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், கேலி என்று சொன்னால் விளையாட்டு, கவலை இல்லாமல் விளையாடுவதற்கு கேலி என்று பெயர். அந்த கைலாசத்தில் சென்று சேர்ந்தவர்களுக்கு எந்த துக்கமோ கவலையோ கிடையாது, எப்பொழுதுமே இன்பமான விளையாட்டு தான், எப்பொழுதும் விளையாடிகிட்டே இருக்கலாம், 24 hours கிரிக்கெட், அதுக்கு தான் கைலாசம்னு பேர். இன்பமயமாக இருக்கின்ற அந்த இடம் அதில் அப்படி இருந்தும் அங்கே வந்திருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், சரியே என்ற மார்க்கத்திலே இறைவனை வழிபட்டவர்கள்லாம் எந்த இன்பத்தை தூய்த்து கொண்டு அவர்கள் என்ன தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார் அப்படின்னு வரகுணனுக்கு காமிக்கிறார் வந்தியம்பெருமான். இவங்கள்லாம் பூமியில் பெருமானுக்கு மலர் தொண்டு செய்தவர்கள், தூபதீபங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர்கள், பெருமானுக்கு விளக்கிட்டவர்கள், பெருமானுடைய திருக்கோயிலை தூகி மெழுகி கோலமிட்டவர்கள், பெருமானுடைய அந்த பல்லக்கினை சுமந்தவர்கள், இவர்கள்லாம் முறையாக தீட்சை பெற்று ஐந்தெழுத்து ஓதியவர்கள், பெருமானுடைய பூசையை அன்றாடம் செவ்வனையை முடித்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுக்கென்று திரவிய தியாகம் செய்தவர்கள், இவர்கள்லாம் பெருமானுடைய திருக்கோயிலில் ஒரு செங்கல் அதை வந்து பிறண்டு விட்டது என்று சொன்னால் உடனேயே அதனை செப்பரிடுவதற்காக இன்னொரு செங்கலை வைத்து பூசியவர்கள், கோயிலில் ஒரு கல் பேர்ந்திருக்குன்னா உடனே நம்ம அதை திருப்பணி பண்ணிட்டோம்னா அதுக்கு கைலாச வாசம் சொல்லியிருக்கு உடனுக்குடன் செய்வதற்கு. அதுபோல் எண்ணில்லாத சிவ தர்மங்கள், எண்ணில்லாத சிவ புண்ணியங்கள், புண்ணியம் பண்ணுறதுக்கு ஸ்கோப்புங்கிறது ஆயிரக்கணக்கில் இருக்குது. பெருமான் உணர்த்த உணர்த்த அதை உணர்ந்து செய்பவர்கள், ஒரு சந்நிதி இருட்டாக இருக்குன்னா விளக்கு போடணுங்கிறது சுவாமி உணர்த்துறார், சண்டேச நாயனார் சந்நிதி இருட்டாக இருக்குது உடனே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது, அதுபோல் கோயிலில் ஒரு டியூப் எரியல உடனே ஒரு டியூப் ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு டியூப் வாங்கி கொடுத்து போடுங்க ஏன்னா போட்டுருவாங்க, நிர்வாகம் எளிமையாக இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே பெருமான் கொடுத்ததை பெருமானுக்கு செய்வது, அவ்வாறு செய்தவர்கள்லாம் இந்த திருக்கையிலுக்கு எழுந்துள்ளிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்புறம் இந்த பாண்டிய குலத்திலேயே அவனுடைய முன்னோர்கள்லாம் காட்டுறார், இங்கே பாரு அவனுடைய பெரிய தாத்தா மீனாட்சியே பெற்றவர் மலைத்துஜ பாண்டியன், எப்படி சௌக்கியமாக இருக்கார் பாருங்க, அவருடைய வீடு இதுதான் கைலாசத்தில் மலைத்துஜ பாண்டியனுடைய வீடு இது, குலபூஷண பாண்டியனுடைய வீடு இது, அது சுகுண பாண்டியனுடைய வீடு இது, அங்கே சௌந்தர சாமந்தன்கிறவருடைய சேனாதிபதி வந்திருக்கிற இடம் இது என்று எல்லோரும் கைலையிலே எழுந்துள்ளிருக்கிறார்கள் அப்படி எல்லாரையும் காமிச்சான். அப்படி அந்த கைலையில் இருக்கிற விருட்சங்கள், கொன்றை மரங்கள், வில்வ மரங்கள், கைலாசத்தில் இருக்கிற தீர்த்தங்கள், அருவிகள், அங்கிருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு கடைசியாக ஒரு தாமரை மலருடைய அந்த கொட்டை என்று சொல்லப்படுகின்ற பொகுட்டு கர்ணிகை அது போல் இருக்கின்ற அந்த ரத்ன சிம்மாசனத்தின் மீது பெருமான் உமையோடு அமர்ந்திருக்கின்றார். ஒரு பளிங்கு பூசப்பட்டதை போன்ற பவள வெப்பின் மீது மரகத கொடி படர்ந்ததைப் போல அம்பாள் பெருமானுடைய தோளினை தனது இடது கரத்தினால் அணைத்து கொண்டிருக்க, முருகப்பெருமான் இருவருடைய நடுவிலும் அமர்ந்திருக்க, விநாயகப் பெருமான் கீழே இருந்து சேவிக்க, 33 கோடி தேவர்களும் அடிக்கடி வந்து பெருமானை வணங்கி செல்கின்ற அந்த பெருமானுடைய காட்சி, அந்த காட்சியை காட்டி வரகுணன் அந்த பெருமான் முன்பாக திருவடிகளை விழுந்து கண்ணீர் உகுக்கவும் பெருமான் சொல்றார், இந்த என்னுடைய திருவுருவத்தை உன் உள்ளத்தில் எழுதி வைத்து கொண்டு மதுரையிலே செவ்வனே செங்கோல் வச்சு வருவாயாக, நீ பார்த்ததை மனசில் நினச்சிக்கோ. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் சாமி புறப்பாடு ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா, தாங்களும் பார்க்காம செல்லு மூலமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பெருமானை நன்னா கண்ணால் பார்க்கணும், செல்லு மூலம் பார்க்கும்போது தான் கண்ணால் பார்க்குற இன்பமும் தடப்படுது, ஏன்னா புத்தி வந்து செல்லில் ஃபோட்டோ எடுக்கிறோங்கிற புத்தி தானே இருக்கு, சாமியை தரிசனம் பண்ணுறோங்கிற புத்தி போய்டுறது, புத்தி இல்லவா முக்கியம். அப்போ நீ இங்கே என்னை பார்த்ததை மனசுக்குள்ளே எழுதி வைங்கினார், உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உரு எழுதி, உயிராவணம் இருந்துன்னு சொன்னால் இந்த மூச்சை இது பண்ணி அடக்கி பிராணாயாமம் பண்ணி இந்த ஹிருதயத்துக்குள்ள 12வது அங்குலத்தில் உண்மணி லிங்கம்னு சுவாமி இருக்கிறார், ஹிருதயத்துக்குள்ள நாசிலேருந்து 12 அங்குலம் காற்று உள்ளே போச்சுன்னா இங்கே இருக்க ஆகாச ரூபமாக இருக்கு அந்த லிங்கம், அந்த லிங்கம் வேற படிமா இல்லை ஆகாச ரூபமாக இருக்கு, அந்த லிங்கத்தை வந்து ஒருவன் தரிசனம் பண்ணணும், அந்த இடத்துல தான் சுவாமியை சொக்கநாதரை நம்ம வந்து வெளியில் பார்க்குற சொக்கநாதரை அங்கே நம்ம தியானிக்கணும், உள்ள கிழியின் உரு எழுதி உள்ளம்ங்கிற கேன்வாஸ் இந்த பேப்பரில் அந்த படத்தை நம்ம எழுதணும், கையில் இருக்கிற கேமராவெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சுவாமியை, படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவை அழித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேவிரான், திருவாசல் நம்ம குருநாதர் சொல்கிறார், சுவாமி என்னுடைய இதய திரையில் தன்னுடைய திருவுருவத்தை படம் போல எழுதி வச்சிருக்கிறான், இதயம்ங்கிற திரையில் சுவாமியினுடைய உருவம் படமாக எழுதப்படணும், வண்ண ஓவியமாக தீட்டப்பட வேண்டும், இது என்ன மறக்காமல் நீ மதுரையில் இருந்தார் சுவாமி, உடனே உத்தரக்ஷணம் சுவாமி சொன்ன உடனே பார்த்தார், எல்லாம் மறைஞ்சு போச்சு, திரும்பவும் தான் சொக்கநாதர் சன்னிதியில் இருக்கிறார். அப்படியே ஆயிடுத்தலாம். இத்தனை நேரம் பார்த்த கைலாச காட்சியை மறைந்து போய் சொக்கநாத பெருமான் முன்பு நின்று கொண்டிருக்கிறார் மதுரையில் வருங்கண பாண்டியர். உடனே அவர் வந்து பெருமானுடைய பேர் அருளை நினைத்து கண்ணீர் பெருக்கி அந்த பெருமான் இட்ட கட்டளைப்படியே அந்த கைலை காட்சியை மறவாது. கைலை காட்சி என்பது என்னென்னா, சராச்சரம் அனைத்தும் சிவசக்தி வடிவமாக பார்க்கின்ற அனுபவத்திற்கு கைலை காட்சி என்று பெயர். நமக்கு பரமேஸ்வரனோடு இருக்கிற தொடர்புனாலேயே சாரூப்யம் சாமீப்யம் சாலோக்கியம் சாயுஜ்யம் எல்லாம் வந்துடுறது. இப்போ திருவள்ளுவர் புராணம் நான் சொல்கிறேன், நீங்களாம் கேட்குறேன், நமக்கு இன்னொரு எண்ணம் கிடையாது, சுவாமியை பற்றி தான் நினச்சிட்டுருக்குறோம். சிவபக்தாளாகி உங்களுக்கு நடுப்புற நான் இருக்கேன், இதற்கு சாலோக்கியம்னு பேர், இந்த சுகம்தான் சாலோக்கியம். இப்போ இந்த இடம் சிவலோகம், பக்தாலெலாம் கூட்டியிருக்கிறதுனால இது சாலோக்கியம். பரமேஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பஸ்மருத்ராட்சங்கள் தரிச்சுண்டு ஒரு புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்து மனசை அடக்கி ஞாசம் பண்ணிண்டு நம்மையே பகவானாக நினச்சிண்டு பூஜை பண்ணுறோம், அது சாரூப்யம் இல்லையா. பகவானுடைய பெரும்புகள் நம்ம கேட்குறோம், பகவானை நினைக்கிறோம், நினைக்க நினைக்க அவன்கிட்ட போகிறோம், அது சாமீப்யம். பார்க்குற இடமெல்லாம் பகவானையே பார்க்குறோம், அது சாயுஜ்யம். பார்க்குற இடமெல்லாம் பகவானை பார்க்குறோம், நம்ம பார்க்கல, நம்மை பார்க்காது பெருமானை பார்ப்பது சாயுஜ்யம். இதற்கு என்ன திருஷ்டாந்தம்னு கேட்டால், வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது வெள்ளமும் கரைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஜலத்தில் வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணால் வெள்ளப்பாகு உண்டாயிடும். வெள்ளப்பாகில் ஜலமும் இருக்குது வெள்ளமும் இருக்குது. அந்த ஜலம் இருக்கே, தண்ணீர் இருக்கே, தண்ணீருக்கு ஒரு நாக்கு இருக்குதுன்னு வச்சுக்குங்கோ. என்னையா தண்ணீருக்கு நாக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது, தண்ணீருக்கு நாக்கு இருக்குன்னு கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீர் தன்னுடைய சுவையை அறிய முற்பட்டு தன்னைத்தானே நக்கிக் கொண்டால் அதற்கு எந்த சுவை தெரியும்? வெள்ளப்பாகிலே இருக்கின்ற தண்ணீர் தன்னைத்தானே நக்கி கொண்டு நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்று தன்னை நக்கி கொண்டால் அது தன் சுவை அறியாது, தன்னுடைய அணுக்கள் எல்லா அணுக்களிலும் கரைந்திருக்கின்ற வெள்ளத்தின் சுவை தான் அறியும். அதுதான் வந்து சாயுஜ்யம். பெருமானை அறிந்த ஒருவன் தன்னை அறியாது பெருமானை அறிதல், என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன் என்று இந்த ஜீவபாவம், ஜீவன் தன்னை தனிமுதலாக கருதுவது, ஜீவத்துவம் தன்முனைப்பு அடங்கி தன் உணர்ச்சி இல்லாமல் இந்த நிலை கைகூடுமான்னு சில பேர் கேட்குறாங்க. இது கைகூடும் என்பதற்கு தான் இந்த படைப்பையே சுவாமி படைச்சிருக்கிறார். நீங்கள் உறங்குகிறீர்கள், தூங்கும்போது தூங்குறோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கோ? நான் தூங்குகின்றேங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கோ? இல்லை. ஆனால் தூங்குறோம் நம்ம. தூங்கி விழித்த பிறகு எப்படி தூங்கினேன்னு கேட்குறோம், ஒன்றுமே தெரியலப்பா, பாம்பு ஏறி போனால் கூட தெரிஞ்சிருக்காது, நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். நான் தூங்குகின்றேன் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வந்தால் தூக்கம் கலைகின்றது என்பது பொருள். கனவு பார்க்குறோங்கிற எண்ணமோ தூங்கிட்டு இருக்கிறோங்கிற எண்ணமோ வந்ததுன்னா முழிச்சுக்க போறான்னு அர்த்தம். அப்பொழுது உறங்குங்கால், உறங்குகின்றேன் என்ற எண்ணம் இல்லாத உறங்குவதை ஒத்து இறைவனை நாம் தூக்குங்கால் நம்மை பற்றிய உணர்வு அடங்கி இறைவனை பற்றிய ஞானமே இறைவன் காட்சியே இருப்பதற்கு தான் சாயுஜ்யம். அது நிகழும் என்பதற்கே தான் இந்த சுவாமி இப்படி படைச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்மளாம் தூங்க விடாமல் 24 மணி நேரம் முழிக்கவே வச்சுருப்பார் அவர். பிரபஞ்சத்தை சுவாமி ஏன் படைக்கிறாருன்னா அதை வச்சுட்டு நம்ம பெரிய விஷயங்களை யோசிக்கணும், இது போல் அது அதை போல் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமியுடைய லிங்கமே எல்லா இடத்துலையும் இருக்கேன், நாகலிங்க புஷ்பத்துக்குள்ளே லிங்கம் இருக்குது, நான் இருக்கேங்கிறத சுவாமி காமிக்கிறார். எங்கிட்ட நீ அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம், நான் இப்போ எல்லா பிரபஞ்சத்திலும் இருக்கேனா என்று சொல்கிறேன். ஆகவே கைலாச காட்சி, வரகுணன் பாண்டியன் கண்ட கைலாச காட்சி என்பது என்னென்னா, பிரபஞ்சம் அனைத்தையும் அதிலிருந்து அவன் சிவசக்தி மயமாக பார்க்குறான். மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தே தீ புகுவாரவர் பின் புகுவேல் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மட பிடியோடும் களிரே வருவன கண்டேன். ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை கைகோர்த்து கொண்டு போகிறது. கைலை காட்சின்னு அப்பர் பெருமான் பார்த்தது என்னென்னா, அந்த ஆண் யானை தான் ஐயாரப்பர், பெண் யானை தான் அறம் வளர்த்த நாயகி, உலகம் முழுவதும் சிவசக்தி மயம், வேறொன்றை என்ன விடாது கைலாச காட்சி, சிவனை தவிர இன்னொன்றை காட்டாது, சிவனை தவிர இன்னொன்றை எண்ண விடாது, அந்த காட்சிக்கு கைலாச காட்சின்னு பேர். அதனை எங்கு வேண்டுமானாலும் பெறலாம். மதுரையிலே பெற்றான் வரகுண பாண்டியன், அது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய லீலை.